Aujourd'hui, on va voir est-ce qu'il y a une prière ou alors il est permis de prier après la prière de l'Asr. On sait très bien qu'il y a une divergence là, sur ce point-là, c'est-à-dire qu'il n'y a pas de prière après l'Asr, il y en a qui disent oui. Alors on va parler sur ce sujet, Inch'Allah, bi'idhnillah. Idhan, kama annana tkallamna fi l'usbu' al-madi, bi'idhnillah, ala qadiyat al-nawafil, ay al-rawatib. والرواتب هي يعني الركعات اللي كنصليوها قبل كل صلاة فريضة أو بعدها. واليوم كلام غادي يكون حول هل بعد الصلاة أو بعد صلاة العصر يجوز الإنسان يصلي النوافل؟ ومعروف أن فيه خلاف بين العلماء، وغادي نشوفوا هذه المادة إن شاء الله. هل يمكن إنسان أو يجوز للإنسان غادي يصلي صلاة النوافل بعد صلاة العصر إن شاء الله؟ غادي نبدأ بالأحاديث النهي، الأحاديث اللي جاو فيه النهي أنه الإنسان ما يصليش بعد العصر. On va commencer إن شاء الله بإذن الله par les أحاديث les arguments de ceux-là qui disent qu'on ne doit pas prier après la prière de العصر. Premier حديث عن مختار بن فلفل قال سألت آنس بن مالك عن التطوع بعد العصر فقال كان عمر يضرب الأيدي على صلاة بعد العصر. والحديث رواه مسلم. Dans ce hadith, on a posé la question à Anas ibn Malik sur les prières surrogatoires après la prière de l'Asr. Il lui répond, c'est-à-dire Anas, il dit que Omar ibn al-Khattab, radiyallahu anhu, il frappait les gens qui trouvaient prier après l'Asr. C'est-à-dire, quand tu trouves quelqu'un qui est en train de prier après la prière de l'Asr, Omar ibn al-Khattab, radiyallahu anhu, il les frappait. Idhan, hadha al-hadith d'Anas ibn Malik, annahu nisqsaw ala salat ba'd al-Asr, fa ba'd al-Asr. قال أن عمر بن الخطاب رضي الله عنه كان يضرب الناس يعني كيضرب الناس اللي كيجبرهم كيصلوا النوافل أو كينفلوا بعد صلاة العصر. هذا هو الحديث الأول. Ça c'est le premier حديث. Le deuxième حديث عن أبي سعيد الخضري عن النبي صلى الله عليه وسلم قال قال النبي صلى الله عليه وسلم لا صلاة بعد صلاة الصبح حتى تطلع الشمس ولا صلاة بعد صلاة العصر حتى تغرب الشمس. والحديث صحيح وهو في سنن أبي داود. Dans ce hadith, le deuxième hadith, argument de ceux-là qui disent qu'on ne doit pas prier après salat al-asr, le hadith du prophète sallallahu alayhi wa sallam, il dit « La salata ba'da salat al-subh » il n'y a pas de prière après la prière de matin حتى تطلع الشمس jusque le soleil se lève. ولا صلاة بعد صلاة العصر il n'y a pas de prière après la prière de l'Asr حتى تغرب الشمس jusque le coucher du soleil. Voilà un autre hadith qu'on voit bien qu'il n'y a pas de salat. Le prophète il a interdit la prière après salat l'Asr jusque حتى تغرب الشمس jusque le soleil se couche. إذن هذا الدليل الثاني وهو قول الرسول صلى الله عليه وسلم لا صلاة بعد صلاة الصبح ما كان بو الصلاة بعد صلاة الصبح حتى تطلع الشمس ولا صلاة بعد صلاة العصر وما كان بو الصلاة بعد صلاة العصر حتى تطلع حتى تغرب الشمس. إذن جوج الأحاديث كبينوا أنه النهي عن الصلاة حتى بعد صلاة العصر حتى تغرب الشمس. الحديث الثالث لتوازيام حديث عن مجاهد عن أبي ذر أنه أخذ بحلقة باب الكعبة فقال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول لا صلاة بعد العصر حتى تغرب الشمس ولا بعد الفجر حتى تطلع الشمس إلا بمكة إلا بمكة إلا بمكة. والحديث رواه أحمد وهو في السلسلة الصحيحة للشيخ الألباني رحمه الله المجلد السابع. Dans ce hadith de Abi Dharr رضي الله عنه Il a pris avec l'anneau de la porte de Kaaba. L'anneau de la porte de Kaaba, Abadar, il était là, et alors il dit, j'ai entendu le prophète sallallahu alayhi wa sallam, il dit, la salata ba'd al-asr, il n'y a pas de prière après la prière de l'asr, hatta taghrub al-shams, jusqu'au coucher du soleil, jusqu'au le soleil se couche. Wala ba'd al-fajr hatta tatlu' al-shams, pas de prière après la prière du matin jusque le soleil se lève. Illa bi Makkata, excepté à la Mecque, excepté à la Mecque, excepté à la Mecque. C'est-à-dire quand on est à la Mecque, on peut prier à n'importe quel moment, à n'importe quelle heure, il n'y a pas d'interdiction. Et le hadith, il le donne la chaîne de Silsila Sahiha de Cheikh Al-Albani rahimahullah. Donc, quatrième argument de cela, qu'ils disent qu'on ne doit pas prier après l'Asr, An ibn Abbas, qala, شهد عندي رجال مرضيون فيهم عمر بن الخطاب وأرضاهم عندي عمر أن رسول الله صلى الله عليه وسلم قال لا صلاة بعد الفجر حتى تطلع الشمس ولا صلاة بعد العصر حتى تغرب الشمس والحديث في صحيح ابن ماجه un autre hadith encore il dit que le prophète صلى الله عليه وسلم a dit pas de prière بعد العصر jusqu'au coucher du soleil. وعن ابن عمر قال قال رسول الله صلى الله عليه وسلم لا تحروا بصلاتكم طلوع الشمس ولا غروبها ولا غروبها. Dans ces deux hadiths, le premier hadith de Ibn Abbas qui avait avec lui des compagnons du prophète صلى الله عليه وسلم et parmi les compagnons il y avait Omar ibn al-Khattab رضي الله عنه et il dit que j'ai entendu le prophète صلى الله عليه وسلم dire il n'y a pas de prière après la prière du matin jusqu'au lever du soleil et il n'y a pas de prière après la prière de l'Asr jusqu'au coucher du soleil. Et dans l'autre hadith d'Ibn Omar encore, il dit que le prophète sallallahu alayhi wa sallam dit la taharraw, c'est-à-dire notez bien ce mot-là parce que ce mot-là ça a une importance, le mot la taharraw, c'est-à-dire ne cherchez pas l'heure de la prière, c'est-à-dire vous restez, ne pas prier jusqu'à ce que le soleil commence à se lever ou alors au coucher du soleil. Taharra, c'est-à-dire vous allez prier exprès à ces deux moments. Alors c'est interdit. Alors ici il y a un peu une différence entre les autres hadiths parce qu'il dit c'est quelqu'un, la taharra, ne prenez pas. Ou ne le faites pas exprès de prier exactement à ces 2 heures, c'est-à-dire au lever du soleil et au coucher du soleil. Et dans le juz l'ahadith, An ibn Abbas radiallahu anhu, ou kan ma'a sahaba, ou min bain al sahaba, kan ma'ahum Omar ibn al-Khattab radiallahu anhum, ou ardahum ajma'in. Et alors, Abdullah ibn Abbas, قال, أن الرسول صلى الله عليه وسلم كي يقول ما كان وصل بعد صلاة الفجر حتى تطلع الشمس ولا صلاة بعد العصر حتى تغرب الشمس وهذا في ابن ماجه والحديث الثاني عن عبد الله بن عمر رضي الله عنه أن الرسول صلى الله عليه وسلم قال لا تحروا والتحري هو وهذه الجملة أو هذه الكلمة يعني عندها أهمية باش نفهموا من بعد ما معنى النهي هناك يقول الرسول صلى الله عليه وسلم لا تحروا والتحري وهو أن الإنسان غادي يبدأ يصلي يعني متعمدا أو استنى الوقت نتاع طلوع الشمس مني كتبدأ تطلع الشمس أو عند غروب الشمس عادي ينوض هو يصلي إذن هنا النهي عن التحري وهو أن يختار الإنسان متعمدا هذا جزء الأوقات الحديث الدليل آخر أن أتقاموا دسولا كديز اللي تنتهي دبقي أبغي العصر عن ابن عمر رضي الله عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا طلع حاجب الشمس فدعوا الصلاة حتى تبرز وإذا غاب حاجب الشمس فدعوا الصلاة حتى تغيب ولا تحينوا بصلاتكم طلوع الشمس ولا غروبها فإنها تطلع بين قرني الشيطان أو بين قرني شيطان إذن dans ce hadith qui a été rapporté par le Bukhari. Ibn Omar radiallahu anhu, il dit, le prophète sallallahu alayhi wa sallam dit, si la lueur du soleil commence à se lever, alors ne priez pas, arrêtez de prier. Hatta tabruz, jusque le soleil se montre complètement. Wa idha ghaba hajibu shamsi, et quand on voit le dernier bout de la soleil se couche, alors arrêtez la prière. Fada'u salat. Alors ici, c'était à ce moment-là qu'on doit arrêter la prière. Fada'u salat hatta tarib. Ne priez pas jusque il se couche complètement. Wa la tahayyanu bi salatikum tulu' ash-shams wa la ghurub. Et ne faites pas à choisir ces deux moments, ne pas prier jusqu'à ces deux heures, ces moments, c'est-à-dire au lever de soleil, au coucher de soleil, parce qu'ils se lèvent entre les cornes de Shaitan. Et les cornes, on ne va pas prendre par ce hadith comme quoi le djinn, il a des cornes. Non. Les cornes, c'est-à-dire sa tête. Entre sa tête. Il se met là au lever de soleil. Et dans ce hadith, Ibn Omar radiallahu anhu, قال بأن الرسول صلى الله عليه وسلم قال إذا طلع حاجب الشمس الحاجب يعني بداية طلوع الشمس فدعوا الصلاة ما تصليوش حتى تبرز حتى تظهر الشمس كاملة وإذا غاب حاجب الشمس وإذا غاب غير الحاجب نتاع الشمس فدعوا الصلاة حتى تغيب ولا تحينوا بصلاتكم طلوع الشمس ولا غروبها وما تبقوش أنه تختاروا هذه الأوقات يعني الإنسان يختار يصلي في هذه الأوقات أي عند طلوع الشمس من تبدأ تطلع الشمس أو عندما تغرب يخليها حتى تطلع كاملة أو عند الغروب حتى تغرب الشمس كاملة والسبب في ذلك كيقول الرسول صلى الله عليه وسلم فإنها تطلع بين قرني الشيطان أو شيطان في رواية أخرى وهنا أنها كتطلع بين القرون تاع الشيطان ولا يعني أن بهذا الحديث أن الشيطان عنده القرون كما كنشوفه في بعض الصور وإنما فقط يعني كتطلع بين القرون يعني على راسه لأن الشيطان مني كتمشي تطلع الشمس أو كتغرب كيمشي وقف تما باش الناس مني كيسجدوا بحال أنه كيسجدوا ليلو وكان الكفار كيسجدوا أو كيصليوا عند غروب الشمس أو طلوع الشمس. الحديث الآخر لوت حديث عن معاوية قال إنكم لتصلون صلاة لقد صحبنا رسول الله صلى الله عليه وسلم فما رأيناه يصليها ولقد نهى عنهما يعني الركعتين بعد العصر. دونس حديث de Muawiya radiyallahu anhu, il dit que le prophète dit on accompagne le prophète sallallahu alayhi wa sallam, il dit on vous voit prier, c'est-à-dire Muawiya il dit à certaines personnes on vous voit prier une certaine prière, c'est-à-dire ces prières qui font au lever de soleil au coucher de soleil. Il dit nous autres on a accompagné le prophète sallallahu alayhi wa sallam fama ra'aynahu yusalliha. On n'a jamais vu le prophète prier ce genre de prière. وَلَقَدْ نَهَا عَنْهُمَا. Et que le prophète même il nous a interdit de prier ce genre de prière. يَعْنِ الرَّكْعَتَيْنِ بَعْدَ الْعَصْرِ. C'est-à-dire les deux rak'at qu'on prie après la prière de l'Asr. Et le hadith a été rapporté par le Bukhari. On voit ce hadith de Muawiya radiyallahu anhu qu'il dit vous priez certaines prières, c'est-à-dire la prière qu'ils font ces gens-là après la prière de l'Asr. Et Muawiya radiallahu anhu dit nous autres on a accompagné le prophète sallallahu alayhi wa sallam, on était avec lui, mais on ne l'a pas vu prier après l'Asr. C'est-à-dire il ne prie pas des prières surrogatoires après l'Asr. C'est un argument solide comme quoi Muawiya il n'a pas vu le prophète sallallahu alayhi wa sallam faire ça. Et le hadith a été rapporté par le Bukhari. إذن في هذا الحديث نتاع معاوية رضي الله عنه وأرضاه يلدي أو كيقول بعض الناس اللي شافهم كيصليوا بعد صلاة العصر يعني كيصليوا النوافل بعد صلاة العصر فقالوا معاوية رضي الله عنه إنكم لتصلون صلاة لقد صحبنا رسول الله صلى الله عليه وسلم فما رأيناه يصليها. قال بأن احنا كان عشر الرسول صلى الله عليه وسلم وما شفناش كيصلي أو كيدير النافلة بعد صلاة العصر ولقد نهى عنهما وبل ان عندنا حديث وعندنا يعني الكلام ده الرسول صلى الله عليه وسلم ان الرسول كان كينها او كينه الناس عن الصلاه بعد صلاه العصر، والحديث رواه البخاري. اذا هذا دليل قوي ان معاويه كيقول اولا احنا ما شفناش الرسول كيصلي او كيدير النافله بعد صلاه العصر، وثانيا عندنا العكس وهو النهي بعد صلاه العصر، والحديث كما قلنا رواه البخاري. الحديث آخر لوط حديث عن عقبة بن عامر قال ثلاث ساعات كان رسول الله صلى الله عليه وسلم ينهانا أن نصلي فيهن أو نقبر فيهن موتانا حين تطلع الشمس بازغة حتى ترتفع، وحين يقوم قائم الظهيرة حتى تميل، وحين تضيف للغروب حتى تغرب. والحديث في صحيح النسائي للشيخ الألباني رحمه الله. dans ce hadith de Uqba ibn Amir, il dit trois temps que le prophète sallallahu alayhi wa sallam nous a interdit de prier et d'enterrer nos morts, c'est-à-dire les trois moments, l'interdiction an nusalli fihinna, ne pas prier, ou naqbura fihinna mawtana, ou alors enterrer nos morts. Ces trois moments, c'est inda tulu'i shams, quand le soleil se lève, bazira, il commence à se lever, hatta tartafi', on prie pas jusqu'il se lève complètement, wa hina yaqumu qa'imu dhuhayrati hatta tamil, et alors quand le soleil n'a pas encore, il est au milieu du ciel, il n'a pas encore penché, c'est-à-dire quand le soleil va se coucher. Voilà les trois moments que on ne doit pas prier ni enterrer nos morts. Voilà les hadiths de ceux-là qui disent que c'est interdit de prier après Salat al-Asr. Maintenant on va voir les arguments de ceux-là qu'ils disent qu'on peut prier après Salat al-Asr. الآن غادي نشوفو الأحاديث والأدلات اللي كيقولوا بأنه يجوز الإنسان يصلي بعد صلاة العصر. الحديث الأول عن كريب مولى بن عباس أن عبد الله بن عباس وعبد الرحمن بن أزهر والمسور بن مخرمة أرسلوه إلى عائشة زوج النبي صلى الله عليه وسلم. Je vais traduire un petit peu à la fois parce que c'est un long hadith. عن كريب مولى ابن عباس أن عبد الله بن عباس وعبد الرحمن بن أزهر والمسور بن مخرمة. Ici c'est كريب qui raconte le hadith. Il dit عبد الله بن عباس عبد الرحمن بن أزهر والمسور بن مخرمة ils l'ont envoyé chez عائشة l'épouse du prophète صلى الله عليه وسلم. هنا يا عبد الله بن عباس وعبد الرحمن بن أزهر والمسور بن مخرمة صيفت كريب عند عائشة رضي الله عنها فقالوا اقرأ عليها السلام اللوين دي تلوغ دي تلو سالي دو نوتخ با. إذن قالوا له سلم على عائشة أولا، سلم عليها جميعا يعني كي سلموا عليها جميعا، وسلها إبوز لويلا كيستيون، سألها عن الركعتين بعد العصر. Pose-lui la question sur les deux rak'at après l'asr. وَقُلْ إِنَّا أُخْبِرْنَا أَنَّكِ تُصَلِّينَهُمَا. Et dis-lui qu'on a entendu que tu pries les deux rak'at. C'est-à-dire, tu dis Aïcha radiyallahu anha sur les deux rak'at qu'il fait après l'asr. Et dis-lui qu'on a entendu que tu pries دور كعات أبغي العصر. إذن هنا يقولوا سقسي عائشة رضي الله عنها على ديك جوج دركعات أولا، شنو ديك جوج دركعات، وقل لها راه وصل لنا الخبر بأنك كتصلي جوج دركعات بعد صلاة العصر. وقد بلغنا أن رسول الله صلى الله عليه وسلم نهى عنهما. إدلوي عائشة دي عائشة que nous autres on a entendu le prophète sallallahu alayhi wa sallam nous interdit de prier après l'asr. Alors, les compagnons, Abdullah ibn Abbas ou Abdurrahman ibn Azhar ou al-Miswar, ils voient bien ils ont entendu qu'Aïcha a pris les deux rak'at après l'Asr. Ils veulent savoir c'est quoi ces deux rak'at. Et en plus, eux, ils ont entendu que le prophète, sallallahu alayhi wa sallam, a interdit de prier après l'Asr. Et d'un anaya, Abdullah ibn Abbas, ashabu Abdurrahman ibn Azhar ou al-Miswar ibn Makhrama, yani, sifto العائشة رضي الله عنها يسقسيوها على جوج الركعات اللي كتصلي دائما بعد صلاة العصر، لأنه وصل لهم الخبر بأن عائشة كتصلي جوج الركعات بعد صلاة العصر، وهما عارفين وعندهم حديث الرسول صلى الله عليه وسلم أنه ينهاهم عن الصلاة بعد صلاة العصر. فبلغتها ما أرسلوني به، فقالت سل أم سلمة. Alors Quraib, il dit, quand j'ai rentré chez Aïcha ou quand j'ai parti chez Aïcha pour lui poser cette question, il m'a envoyé chez Umm Salama. Alors là, on voit bien les compagnons, trois hommes, ils veulent se renseigner sur quelque chose de religion, c'est la prière après Salat al-Asr. Ils vont poser la question à qui? À Aïcha, radiyallahu anha, une femme. Aïcha, radiyallahu anha, il ne répond pas à la question. Au contraire, il dit, allez poser la question à Umm Salama, une autre femme, l'épouse du prophète sallallahu alayhi wa sallam. Et donc, les sahaba, ridwanallah alayhim, qu'est-ce que c'est? Awalan, Aisha radiyallahu anha, bach y'arfu l'qadiyya ad-din diyalhum, ou t'salat diyalhum, ou chenou qu'est-ce que c'est umra? Aisha radiyallahu anha. وعائشة رضي الله عنها ما غجوش على السؤال، بل قالت له مشي سقسي أم سلمة، هي عندها المعلومات على هذه القضية. إذن عندنا رجال للصحابة رضوان الله عليهم كيفتشوا على الدين ديالهم، كيبحثوا عن الدين ديالهم، وكيسقسيو النساء وهما أزواج النبي صلى الله عليه وسلم. فقالت أم سلمة نعم، فخرجت إليهم فأخبرتهم بقولها، فردوني إلى أم سلمة بمثل ما أرسلوني به إلى عائشة. Alors Quraib, regardez encore bien comment les compagnons, c'est des petites choses, mais ils ont une grande importance. Que Quraib, on l'a envoyé chez Aïcha pour lui poser la question concernant les deux rak'at après l'Asr. Quand Quraib a posé la question à Aïcha radiallahu anha, Aïcha ne lui répond pas, il lui dit va voir Umm Salama. Est-ce que Quraib, il va voir directement Umm Salama? Non. Car c'est une responsabilité. Il ne fait pas comme ça de sa tête, puisqu'on m'a envoyé chez Aïcha. Et Aïcha ne répond pas, même s'il lui a dit va chez Umm Salama, il ne va pas chez Umm Salama. Il retourne vers Abdullah ibn Abbas et lui dire que Aïcha, il me dit, va poser la question à Umm Salama. Regardez comment le message, comment les compagnons du prophète sallallahu alayhi wa sallam et comment Quraib a respecté le travail qu'on lui a donné. Il ne va pas directement chez Umm Salama, il retourne chez les compagnons, chez Abdullah ibn Abbas, et il lui dit voilà ce que Aïcha me dit. Et alors on le dit, alors tu vas chez Umm Salama et tu lui poses la question comme on a voulu poser la question à Aïcha radiyallahu anha. Hanaya kanchufu Quraib radiyallahu anhu annahu ka adda al-risala ou adda al-amana bima annahu saiftu and Aïcha radiyallahu anha bash isqsiuha ala qadiyat jujd al-rak'at al-asr. Lakin Aïcha radiyallahu anha ma jawabatchi ala al-su'al, qalt mshi chouf Umm Salama, saqsi Umm Salama. واش كورايب مشى مباشرة عند أم سلمة؟ لا، هذه هي الأمانة، هذه هي الرسالة. فهو رجع كورايب، رجع لعند عبد الله بن عباس، قال له ديرة عائشة قالت لي مشي سقسي أم سلمة، لكن هو ما مشاش مباشرة يسقسيها، بل رجع لهذوك اللي صيفطوا عند عائشة. ثم قال له عبد الله بن عباس إذا مشي عند أم سلمة وسقسيها على هذا القضية هذه. فقالت أم سلمة سمعت رسول الله صلى الله عليه وسلم ينهى عنهما ثم رأيته يصليهما أما حين صلاهما فإنه صلى العصر ثم دخل وعندي نسوة من بني حرام من الأنصار، فصلاهما فأرسلت إليه جارية فقلت قومي بجنبه، فقولي له تقول أم سلمة: يا رسول الله، أسمعك تنهى عن هاتين الركعتين وأراك تصليهما، فإن أشار بيده فاستأخري عنه. قالت: ففعلت الجارية فأشار بيده فاستأخرت عنه. فلما انصرف قال: يا بنت أبي أمية، سألت عن الركعتين بعد العصر، إنه أتاني ناس من عبد القيس بالإسلام من قومهم فشغلوني عن الركعتين اللتين بعد الظهر، فهما هاتان، والحديث في صحيح البخاري. Alors Quraib, quand il est parti chez Umm Salam, il lui a posé la question qu'on lui a posée à Aïcha, c'est-à-dire les deux prières après l'Asr, les deux rak'at après l'Asr. Alors Umm Salam lui dit: j'ai entendu le prophète sallallahu alayhi wa sallam, il nous interdit de prier après l'Asr. C'est-à-dire Umm Salam, il a aussi le hadith d'Abdullah ibn Abbas, qu'elle s'est étonnée comment Aïcha elle prie les deux rak'at après l'Asr. Et Umm Salama, elle aussi, elle a la même interdiction, elle a le même hadith, elle entendait la même interdiction du prophète sallallahu alayhi wa sallam. Il dit: j'ai entendu du prophète sallallahu alayhi wa sallam, il nous a interdit de prier après l'Asr. Thumma ra'aytu yusallihima, et puis je l'ai vu prier lui-même après l'Asr. Il dit: il est rentré de la mosquée, il a prié l'Asr dans la mosquée, et quand il est rentré chez moi, il a commencé à prier. Il dit: j'avais des femmes avec moi. Alors il a envoyé une fille pour lui poser la question au prophète sallallahu alayhi wa sallam. Il lui dit: tu te mets à côté de lui, et s'il te fait signe de t'éloigner, tu t'éloignes. Et après tu lui dis qu'on a entendu de toi, tu nous dis qu'on ne doit pas prier après l'Asr, mais là on te voit toi-même, tu pries après l'Asr. Et s'il te fait signe de t'éloigner, tu t'éloignes. On voit bien ici la position. La position, quand on veut, on attend quelqu'un, qu'il est en train de prier, on ne se met pas derrière lui. Car quand on est tout à fait derrière, on le dérange. Et on ne se met pas devant lui, on se met sur le côté. Et il lui dit: si tu fais signe, tu t'éloignes, tu t'éloignes. Et quand il a fini, le prophète sallallahu alayhi wa sallam, il répond à la question qu'on lui a posée, c'est-à-dire que Umm Salama lui dit: comment tu nous as dit qu'on ne doit pas prier après l'Asr et toi tu pries après l'Asr. Et le prophète sallallahu alayhi wa sallam, il lui dit: il y a des personnes, des gens qui sont venus, donc des gens qui viennent de Abdiqis, ils sont rentrés dans l'islam, ils posaient des questions sur l'islam, etc. Et le prophète sallallahu alayhi wa sallam, après la prière donc de Dohr, c'était le Dohr, après la prière de Dohr, il n'avait pas prié. Il était occupé à répondre aux questions de ces gens-là. Alors il n'a pas prié les sunnas de Dohr. Les sunnas, les deux rak'at compris après la prière de Dohr. Il ne les avait pas priés. Jusque le Asr, il est rentré, il a prié l'Asr. Il dit: alors c'est les deux rak'at surrogatoire de la prière de Dohr. Je les prie maintenant, puisque je n'avais pas le temps de les prier à ce moment-là. Alors, les deux prières qu'il a priées le prophète sallallahu alayhi wa sallam, c'est les deux prières qu'il faisait surrogatoire de Rawatib de la prière de Dohr. Comme il ne les avait pas priées, il les priait à ce moment-là. Et c'est là les gens ils disent: oui, mais les prières qu'il a priées le prophète sallallahu alayhi wa sallam, c'est des prières qu'il les avait. Ce n'est pas les prières de l'Asr, c'est une prière, des prières surrogatoires qu'il n'avait pas prié. On en parlera après de ça, Inch'Allah. إذن هنا كنشوفوا أن أم سلمة من نصف ديك الجارية وقتلوا وقفلوا على الجنب. هنا واحد القضية اللي خصنا نفهموها أن الإنسان من كيمشي عند شي واحد بغى يسقسيه وجبره كيصلي ما يوقفش موراه باش ما يشوش عليه، أو يوقف قدامه، يوقف على الجنب ويستنى حتى يكمل. فمن يكمل وسقطوا على القضية قتلوا راك تقول لكم مسلمة سمعناك أنك كتنهي الصلاة عن الصلاة بعد صلاة العصر، والآن شفناك أنت كتصليهم، تصلي الركعتين بعد صلاة العصر. فقال الرسول صلى الله عليه وسلم: هاد جوج الركعات كانوا جاو شي ناس كانوا كيسقسيو على الدين ديالهم، فشغلوني يعني بقيت معاهم كنجاوبهم إلى غير ذلك بعد صلاة الظهر. فما صلاش يعني الراتبة البعدية نتاع الظهر حتى دخل وقت صلاة العصر، فصلى العصر قال وهادو جوج الركعات، وهو هما ديك جوج الركعات نتاع الرواتب نتاع الظهر، النافلة نتاع الظهر صلاها بعد صلاة العصر. وهنا اللي كيقولوا بعض الناس اللي كيقولوا راه ممنوع او لا يجوز يصلي بعد صلاة العصر، كيقول ديك الصلاة هي فقط كان ما صلاهاش، ما عندوش الوقت باش يصليها، فلذلك صلاها في هذا الوقت. إذن ولكن هنا عندنا الدليل أن الرسول صلى الله عليه وسلم صلى بعد صلاة العصر. إذن شمال الأحاديث اللي عندنا؟ جبنا الأحاديث أنه الرسول صلى الله عليه وسلم انهى مباشرة عند الصلاة بعد العصر، لكن ها هو كيصلي صلاة العصر. إذن غادي نفهموا النهي، النهي المنهي الإنسان يصلي بعد صلاة العصر إلا إذا كان نسى شي صلاة، شي نافلة ما كانش يصليها، يصليها ولو بعد العصر في ذلك الوقت. إذن هنا كنشوفوا الفرق. Ici on voit bien, on avait les hadiths, la première argument qu'on a ramené, comme quoi toutes les hadiths, le prophète dit ne priez pas après la prière de l'asr, il n'y a pas de prière. Mais là on voit bien que le prophète sallallahu alayhi wa sallam a prié après l'asr. Alors on comprend à ce moment-là, les autres hadiths de l'interdiction parlent des prières surrogatoires interdites. Et là on voit bien que le prophète sallallahu alayhi wa sallam, il prie une prière qu'il avait oubliée ou qui n'avait pas le temps de le prier. Alors on comprend qu'il est interdit de prier après Salat al-Asr, excepté si c'est une prière qu'on a compris, une prière surrogatoire compris, qu'on l'a oubliée ou qu'on n'avait pas le temps de la prier. À ce moment-là, on peut le prier à l'heure de l'interdiction, c'est-à-dire après Salat al-Asr. Ou alors, les ulama ils disent, les autres prières, c'est-à-dire des prières qui n'ont rien à voir avec la prière de l'Asr, c'est-à-dire la prière de l'ablution ou tahiyat al-masjid quand on rentre à la mosquée et ainsi de suite. Et ça peut-être on en parlera après inshallah bi'idhnillah. Un autre argument de ceux-là qu'ils disent qu'on peut prier après l'Asr. عن علي أن النبي صلى الله عليه وسلم نهى عن الصلاة بعد العصر إلا والشمس مرتفعة. إلا والشمس مرتفعة. Dans ce hadith de Ali رضي الله عنه, qu'est-ce qu'on a? Le prophète صلى الله عليه وسلم, il dit ne priez pas après l'asr. Ne priez pas après l'asr. Naha, il a interdit la prière après la prière de l'asr. À condition, alors regardez bien la différence maintenant. إلا والشمس مرتفعة. Sauf c'est le soleil est encore bien levé, c'est-à-dire qu'il n'est pas arrivé au stade de coucher de soleil, qu'il est encore bien le haut dans le ciel. Alors on voit bien que le hadith qu'on a cité avant, où il y a l'interdiction, c'était mutlaq. يعني الركعتين بعد العصر. يعني que le prophète صلى الله عليه وسلم nous dit ne priez pas après l'asr. Directement après l'asr, oui. Mais si on prend ce hadith, on voit bien qu'il y a une condition. Alors les premiers hadiths, pas de prière après l'asr, pas de prière après l'asr, on appelle ça mutlaq. C'est-à-dire général. Pas de prière après l'asr. Mais si on prend ce hadith de Ali radiallahu anhu, ce n'est pas mutlaq, ce n'est pas général. On ne peut pas prier après l'asr généralement, non. Il y a une condition. Et cette condition, dans ce hadith, il dit إلا والشمس مرتفعة. Sauf si le soleil n'est pas descendu, il est presque arrivé au coucher du soleil, c'est-à-dire que l'heure de l'Maghrib va rentrer. Par contre, si le soleil est encore haut, il est directement après l'Asr, ou une demi-heure après l'Asr, ou une heure après l'Asr, mais que le soleil est encore dans le ciel bien haut, à ce moment-là, on peut prier. Alors voilà les arguments de ceux-là qu'ils disent qu'on peut prier. Premièrement, que le prophète sallallahu alayhi wa sallam a prié après l'asr. Deuxièmement, que le hadith de l'interdiction après l'asr, il y a une condition, c'est-à-dire que le soleil doit être bien levé, n'est pas au stade de se coucher. Et dans le hadith الثاني, اللي كيقول بأنه يجوز الإنسان يصلي بعد صلاة العصر وهو الحديث نتاع علي رضي الله عنه أنه كيقول الرسول صلى الله عليه وسلم نهى عن الصلاة بعد صلاة العصر إلا والشمس مرتفعة. والحديث صححه الشيخ الألباني رحمه الله وهو في سنن أبي داود. إذن هنا يشن عندنا الدليل، الدليل وهو أن علي رضي الله عنه كيقول أن الرسول صلى الله عليه وسلم نهى عن الصلاة بعد العصر. إذن الأحاديث اللي قرينا قبيل هي مطلقة وهو النهي عن الصلاة بعد صلاة العصر حتى تغرب الشمس، يعني مطلق لا صلاة بعد صلاة العصر حتى غروب الشمس. لكن في هذا الحديث فيه أنه فيه شرط، يعني هنا مقيد، وهو أنه كيقول الرسول صلى الله عليه وسلم أو الحديث أن الرسول نهى على الصلاة بعد العصر إلا إذا كانت الشمس مرتفعة. إذا كانت الشمس ما قربتش تغرب وباقي في السماء، يعني يجوز الإنسان يصلي ويدير النافلات، لأن هنا استثناء إلا والشمس مرتفعة. أما إذا قربت يعني تغرب فهنا يلا. إذن النهي اللي سمعنا في الأحاديث الأولانيين النهي عند غروب الشمس، ولو أن الحديث جاء بعد صلاة العصر ما كان وصلاة بعد العصر، هذاك ماشي النهي عليه، هذاك الاحتياط بعد غادي نهضروا عليه، هذاك فقط احتياط باش ما يصليوش في الوقت، يستمروا الناس يصليوا ويصليوا عند غروب الشمس. إذن هنا الأدلة اللي كيقولوا بأنه يجوز الإنسان يصلي ولو بعد صلاة العصر أو يدير النافلات بعد صلاة العصر. إذن يجوز الإنسان يصلي إذا كانت الشمس باقي مرتفعة. إذن يجوز الإنسان يدير تحية المسجد، ويجوز يدير النوافل، ويجوز أنه يصلي إذا توضى وبغى يصلي إلى غير ذلك. علاش؟ لأن فيه بما أنه الشمس باقي مرتفعة وماشي وصلت الحالة نتاع الغروب. إذن هنا هي الأدلة. باقي الآن غادي نهضروا على قضية فيه قول ثاني، أن صلاة العصر ماشي أنه يجوز فقط الإنسان يصلي بعد العصر، بل أن صلاة العصر عندها سنة راتبة بعد الصلاة. يعني بشوفنا أن الظهر عندنا الرواتب، كنصلي قبل الظهر وبعد الظهر، وكنصلي بعد العصر. واش كاين شي صلاة دي السنة دي العصر البعدية؟ نعم، هذه اللي غادي نهضروا عليها الآن. Maintenant, on va rentrer dans un autre sujet. Ce n'est pas que l'interdiction simplement il est interdit de prier après l'asr comme ils disent certains savants. Et on a vu qu'on peut prier de moment que le soleil elle est encore bien levé dans le ciel. Maintenant, le sujet qu'on va en discuter, est-ce que il y a une prière surrogatoire de l'asr? On a dit que l'asr, oui, il y a une prière de surrogatoire avant la prière de l'asr, les deux rak'at ou les quatre rak'at. Mais est-ce qu'après il y a une sunna, une ratiba, c'est-à-dire une sunna spécialement pour l'asr, mais après la prière? Et c'est ce point qu'on va en parler. Certains ulama ils disent non, nos autres ils ont dit qu'on ne peut pas même prier, alors il ne faut pas demander une prière surrogatoire spécifique pour l'asr. Alors on va ramener l'adilla de ceux-là qu'ils disent oui, il y a une prière surrogatoire concernant la prière de l'Asr. C'est-à-dire que la prière de l'Asr et les Dhor, c'est la même chose. On prie avant la prière de Dhor et après la prière de Dhor, et la même chose pour l'Asr. On prie une prière surrogatoire Rateba avant et un Rateba après. Les dalils de ça. Awwal dalil, an Aisha radiyallahu anha. أنها قالت ما من يوم يأتي على النبي صلى الله عليه وسلم إلا صلى بعد العصر ركعتين. والحديث في صحيح أبي داود. Dans ce hadith, maintenant on va passer à un autre stade, comme quoi que la prière de l'Asr est une prière surrogatoire après la prière de l'Asr, comme d'or. Le hadith ici de Aisha رضي الله عنها il dit ما من يوم يأتي على النبي صلى الله عليه وسلم. Il n'y a pas un jour qui passe sur le prophète sallallahu alayhi wa sallam, illa salla ba'da al-asr rak'atayn. Il prie après la prière de l'asr directement deux rak'at. Ce n'est pas une nafila comme ça, non, c'est une nafila qui concerne la prière de l'asr. Et alors on a les hadiths où le prophète sallallahu alayhi wa sallam il dit interdit. Et on a le prophète sallallahu alayhi wa sallam quand il a prié les deux rak'at qu'il a oublié ou qu'il n'a pas eu le temps de prier de dehors, il a dit parce que c'est les deux rak'at que j'avais pas encore prié. Et on voit bien tous ces hadiths ils donnent l'interdiction et tout d'un coup on trouve maintenant qu'on a deux rak'at après l'asr. Alors ici Aïcha le dit bien que le prophète sallallahu alayhi wa sallam il n'y a pas un jour qui n'a pas prié deux rak'at après la prière de l'asr. Ou le hadith sahih. Alors, comment ça on va expliquer après, Inch'Allah, avec la parole de Cheikh Al-Albani, rahimahullah. Un autre argument comme quoi qu'on peut prier après l'asr. Idhna naya Aisha radiyallahu anha, chennu katkulna, ma min yawmin ya'ti ala al-Nabi sallallahu alayhi wa sallam, illa salla ba'da l'asr rak'atayn. Et ma kainchi shinhar, anna hudkhul, illa wa rasul sallallahu alayhi wa sallam, kay salli rak'atayn. Ba'da l'asr. إذن كيفاش الأحاديث ياخرين اللي قريناها وكنعرفوا أن الرسول صلى الله عليه وسلم نهى على الصلاة بعد صلاة العصر بل هو نيت مني صلى ركعتين تاع الظهر اللي كان نساهم قال لهم هادو غير جوج الركعات فكيفاش الآن عائشة كتقولنا أن الرسول صلى الله عليه وسلم كان كيصلي دائما ركعتين بعد صلاة العصر غادي نشرحوا هذيك الشيء من بعد الحديث الثاني دوزيام أرغيمون كوم كوا لا بريير دو العصر إلى إن راتبة أبخي عن عائشة رضي الله عنها قالت ركعتان لم يكن رسول الله صلى الله عليه وسلم يدعهما سرا ولا علانية ركعتان قبل صلاة الصبح وركعتان بعد العصر والحديث رواه البخاري alors encore un autre hadith ici celui-là qui cherche leur religion qui veut l'apprendre leur dîne il apprend mais celui-là qu'il passe son temps à rigoler et à passer dans les salons comme ça à gauche, il ne va rien comprendre. Belle, c'est ces gens-là qu'on trouve parfois, ils parlent et disent « Je suis perdu, je ne sais plus quoi. » Un, il dit que c'est interdit, un, il dit qu'on doit prier, « Je suis perdu, c'est quoi cette religion? C'est quoi ces ulama ?» Parce qu'ils ne veulent pas apprendre, un point c'est tout. Il y a un chétan dans leur tête, un point c'est tout. S'il veut l'apprendre et qu'il a la volonté et qu'il cherche avec son cœur, il n'y a pas de divergence, il n'y a pas de perturbation dans sa vie ou dans sa religion. Alors ici, on se voit encore un hadith. Et le hadith, il est où? Dans Sahih al-Bukhari. Aïcha, il nous dit, « Lam yakun Rasulullah sallallahu alayhi wa sallam, yada'ahuma. » Le prophète n'a jamais laissé les deux rak'at. « Sirran wa la alaniya. » À basse voix ou à haute voix, c'est-à-dire dès qu'on le voit ou en cachette. Rak'atani, deux rak'at. Qabla salat al-subh. C'est là où on les connaît. Deux rak'at avant la prière de matin. C'est le fajr qu'on prie. Wa rak'atani ba'da al-asr. Et deux rak'at après la prière de l'asr. Et alors on comprend à ce moment-là, c'est un ratiba. Car Aïcha radiyallahu anha, il l'a associé avec le ratiba du matin. Alors c'était deux rak'at quand il nous dit Aïcha, deux rak'at, le prophète ne l'a jamais laissé, deux rak'at avant le matin et deux rak'at après l'asr. Et le hadith le Bukhari. Alors pour comprendre qu'est-ce qui s'est passé, on va voir ça à la fin, Inch'Allah, quand on va lire la parole du Cheikh Al-Albani, rahimahullah. Même si on passe un peu le temps aujourd'hui, mais on doit finir ce chapitre, Inch'Allah, bi'idhnillah. Idhn hanaya al-hadith thani. Anna Aisha radiyallahu anha katqul rak'atan lam yakun Rasulullah sallallahu alayhi wa sallam yada'ahuma. Jouj de rak'at al-Rasul sallallahu alayhi wa sallam umru makhlaw. La fi sir wa la fi al-alaniya. Shkun huma jouj de rak'at? Rak'atani qabla salat al-subh. Wa huwa salat al-fajr. Wa rak'atani ba'da al-asr. Jouj de rak'at ba'da salat al-asr. Wal-hadith rawahu al-Bukhari. هو في صحيح البخاري كيفاش إذن الأحاديث من الصباح احنا كنقراو لا ما كان هو الصلاة ما كان هو الصلاة الآن خرجنا بالراتبة يعني السنة تاع العصر والرسول صلى الله عليه وسلم كان كاينها وما كانش كيصليهم غادي نشرحوا كيفاش وقع اللي بغى يتعلم الدين ديالو هكذا اما اللي مقابل اللي تما كينقز على الغرف، اش كتقول في فلان واش كتقول في فلان واش كتقول في الفهد، بحال الغرف نتاع الغرف هنايا نتاع الفرانكفونين اللي مقابل اللي تما غير الخرابوق، واش كتقول في هذا واش كتقول في هذا، ومنين جبت انت العلم ديالك وشكون عطاك التزكية ومنين، هذاك ما غيتعلمش، هذاك غادي يبقى سطل. لكن الى عنده الرغبة يتعلم وما باقيش يجري في الغرف ومقابل تما غير شكون دار فلان وشنو دار فلان، هذاك غيتعلم. نعم، اذا هنايا انه عائشة رضي الله عنها كتقولنا ان الرسول كان كيصلي جوج ركعات بعد صلاة العصر، يعني الراتبة نتاع العصر. الدليل الثالث، لو تخوازيام دليل، عن عائشة رضي الله عنها انها قالت: ما من يوم يأتي على النبي صلى الله عليه وسلم إلا صلى بعد العصر ركعتين. الحديث في حال آخر ولكن هذا في سنن أبي داود. وقال الشيخ الألباني رحمه الله: الحديث صحيح. سو حديث لا ميم شوز كوم لوتر مي ici elle était rapportée par dans Sunan Abu Daoud. Dans un autre argument, le quatrième, عن أبي إسحاق قال: سمعتم مسروقا والأسود قال: نشهد على عائشة أنها قالت: كان رسول الله صلى الله عليه وسلم إذا كان عندي بعد العصر صلاهما. والرواية في النساء. وقال الشيخ الألباني رحمه الله، ولقد صححه الشيخ الألباني رحمه الله. لكاتريام حديث دو أبي إسحاق، عفوا، نعم، عن أبي إسحاق il dit j'entendis مسروق والأسود قال، il dit, ils ont dit tous les deux, مسروق الأسود، il dit, نشهد، on témoin, que عائشة رضي الله عنها، il a dit, كان رسول الله صلى الله عليه وسلم، إذا كان عندي، بعد العصر، quand le prophète صلى الله عليه وسلم, il vient chez moi à la maison, après la prière de العصر, c'est-à-dire, dès qu'il prie العصر, il rentre chez elle, il prie les deux ركعات, صلاهما. Alors, عائشة, qu'est-ce qu'il a vu maintenant? Aïcha, il ne parle pas simplement des deux rak'at que le prophète a oublié ou qu'il n'avait pas le temps, non, il ne parle d'autre chose. Il dit, il n'y a pas un jour que le prophète, quand il vient chez moi après sa prière de l'Asr, il prie les deux rak'at. Ou le hadith, il est sahih. On voit bien qu'Aïcha nous parle d'une ratiba, d'une sunna concernant la prière de l'Asr, puisqu'il le fait à chaque prière après l'Asr. Et donc, il y a Aïcha, je dis, رضي الله عنك تقول أنه إذا كان عندي بعد صلاة العصر، يعني إذا الرسول صلى الله عليه وسلم دخل عند عائشة رضي الله عنها بعد صلاة العصر كان كيصلي جوج ركعات. إذن شكا تقول لنا يا عائشة بأن الرسول صلى الله عليه وسلم دائما منك يدخل عندها بعد صلاة العصر كيصلي جوج ركعات، إذن هذه الراتبة أو النافلة نتاع العصر. سانكيام أرغيمون كوم كوا que العصر الى انسوغاتوار ابري. عن ابي سلمه انه سال عائشه عن السجدتين اللتين كان رسول الله صلى الله عليه وسلم يصليهما بعد العصر. ici on a un autre problème maintenant que ابي سلمه il a posé la question à عائشه sur les deux rak'at qu'il prie le prophète صلى الله عليه وسلم. c'est-à-dire ابي سلمه il a entendu, il a su maintenant que le prophète il prie après العصر. Il a posé la question à Aïcha sur les deux rak'at que le prophète sallallahu alayhi wa sallam il prie après l'asr. فقالت إنه كان يصليهما قبل العصر. كان يصليهما قبل العصر. ثم إنه شغل عنهما. Il lui dit car le prophète sallallahu alayhi wa sallam ces deux rak'at il les priait avant l'asr. Ses prières, il les priait avant l'Asr. Mais comme il était occupé, il ne les a pas priées. Ou nasiyahuma, ou alors il les a oubliées. Fasallahuma ba'da l'Asr. Voilà l'histoire maintenant complète. Aïcha lui explique comment c'est passé. C'est deux rak'at que le prophète il prie maintenant chaque fois après l'Asr. Il dit que le prophète un jour, il n'a pas prié les deux surrogatoires qu'il prie avant l'Asr. Il les a oubliés ou il est occupé. Il les a pris après l'Asr. Alors, soulignez ce mot, vous allez comprendre qu'il n'y a pas de divergence. Et qu'il n'y a pas donc des hadiths qui interdisent, des hadiths qui autorisent, ou que le prophète a fait. Non. Il y a un changement qui s'est passé. Alors, Aïcha, elle dit, وكان إذا صلى صلاة أثبتها. النسائي وصححه الشيخ الألباني رحمه الله. Alors Aïcha il dit, il ramène l'histoire comment c'est passé, que le prophète un jour il a oublié les deux rak'at qu'il prie avant l'asr. Il les a oubliés, il est occupé. Il les a priés ce jour-là après l'asr. Et Aïcha il dit, وَكَانَ إِذَا صَلَّى صَلَاةً أَثْبَتَهَا. Et le prophète sallallahu alayhi wa sallam, s'il prie une prière, يُثْبِتُهَا, c'est-à-dire qu'il le fait après tout le temps. C'est-à-dire que le prophète ne fait pas marche arrière. C'est-à-dire quand il fait une adoration, il continue à le faire. Et là, comme il a prié ce jour-là les deux rak'at après l'asr, directement, qu'il les avait oubliés, il a continué à les faire. Il n'a plus arrêté de prier les deux rak'at après l'asr. Maintenant, qu'est-ce qu'on a? On a deux temps. On a deux halats de prophète sallallahu alayhi wa sallam. Le premier temps que le prophète ne priait pas après l'asr. Mais quand il les a priés, il a continué à les faire. On comprend à ce moment-là que l'interdiction du prophète sallallahu alayhi wa sallam, il y a trois interdictions comme on avait dit. Première interdiction, c'est après la prière du matin. Deuxième interdiction, c'est après l'asr. Troisième interdiction, au coucher de soleil. Mais en vérité, il n'y a que deux. Deux interdictions. C'est le lever de soleil et le coucher de soleil. Celle de l'asr après l'asr, c'est une précaution. Ce n'est pas une interdiction en soi-même, en elle-même. Car le prophète, il a dit que le soleil se lève entre les cornes de Shaitan. Il se couche. Alors, on a l'interdiction, le lever de soleil, le coucher de soleil. Et celle de l'asr, l'interdiction, le hadith après l'asr, c'était simplement une précaution pour que les gens ne continuent pas à prier jusqu'au coucher de soleil. Alors, ils tomberont dans les illicites. Mais quand le prophète, sallallahu alayhi wa sallam, l'a fait, il a continué à le faire. Et le hadith de Ali, il dit qu'il ne faut pas prier après l'asr, sauf si le soleil il est bien levé. إذن هنا يشنو عندنا أن نسقس أبي سلمة عائشة رضي الله عنها كيسقس عائشة على ديك جوج الركعات اللي كيصلي الرسول صلى الله عليه وسلم بعد العصر. بعد العصر يعني أبي سلمة عنده الخبر أن الرسول صلى الله عليه وسلم كيصلي بعد العصر ركعتين. فعائشة رضي الله عنها حكت له القصة, قال أن ديك الصلاة كان كيصليها قبل العصر, ولكن واحد المرة كان مشغول ونسى ديك الصلاة أو مشغول ما كانش عنده الوقت, فصلى ديك جوج الركعات اللي كان كيصلي قبل العصر صلاهم بعد العصر. لكن شنو وقع هنايا؟ كتبين عائشة شنو وقع, كتقول وكان إذا صلى صلاة أثبتها. وكان الرسول صلى الله عليه وسلم من طبيعته إذا صلى شي صلاة ودار شي عبادة كيستمر عليها يثبتها. إذن هنايا ما غادي نقولوا شي راه تم التناقض وقع النهي. في واحد الأحاديث كيقول لا صلاة بعد العصر, وفي واحد الأحاديث كيقول بينه تم صلاة العصر وتم الراتبة بعد صلاة العصر. هنا جوج الحالات اللي وقع الرسول صلى الله عليه وسلم. إلا شفنا الأحاديث أنها فيها ثلاثة الأماكن ممنوع الصلاة, وهو عند طلوع الشمس وعند غروب الشمس وبعد صلاة العصر. لكن في الحقيقة ماشي ثلاثة, جوج الأماكن فقط. الأماكن المنهية عليها وهو عند طلوع الشمس وغروب الشمس. والعلة اللي قال الرسول صلى الله عليه وسلم أنها كتطلع بين قرني الشيطان وكتغيب بين قرني الشيطان. إذن هذا هو من النهي من أنكم كتتبعوا إن شاء الله. إذن النهي فين وقع؟ النهي الحقيقي وهو عند طلوع الشمس وغروب الشمس, بالعلة أنه تطلع وتغرب بين قرنين. إذن النهي الثالث وهو النهي بعد صلاة العصر. لماذا؟ النهي اللي جاءوا الأحاديث بعد صلاة العصر وحتى الرسول ما كانش كيصليها, هذا احتياط ما تصليش بعد العصر باش ما يتلهاش الإنسان في الصلاة حتى يبدأ يصلي والشمس كتغرب, ديك الساعة يوقع في الحرام. وهذا مصداقا الحديث اللي جاب علي إلا أن تكون الشمس مرتفعة. إذن هنايا اللي وقع هنايا أن التحريم في جوج الأماكن، وهو عند طلوع الشمس وعند غروب الشمس، أما النهي الثالث وبعد العصر هو احتياطا. فلذلك الرسول ما كانش كيصلي في هذا الوقت هذا، لكن نهار اللي صلى كنسى الصلاة اللي كان كيصليها النافلة الراتبة قبل العصر، ما صلاها شي وصلاها بعد العصر. لكن عائشة كتبين لنا كيقول أن الرسول صلى الله عليه وسلم كان إذا صلى صلاة أثبتها، إذا صلى شي صلاة كيستمر عليه. إذن شنو عندنا جوج الحالات؟ الحالة الأولانية أن الرسول فعلا ما كانش كيصلي بعد العصر، فلذلك معاوية رضي الله عنه قال له ما كانش الرسول كيصلي هذا الشيء، وكذلك الصحابة قال بأنه سمعنا كينهي عليها. لكن الحالة الرسول تغيرت أنه بدأ كيصلي صلاة بعد صلاة العصر، وهي النافلة نتاع العصر اللي كان دارها دائما واستمر عليها. فلذلك تقول عائشة وكان إذا صلى صلاة أثبتها. والحديث آخر عن عائشة رضي الله عنها كتقول ما ترك النبي صلى الله عليه وسلم السجدتين بعد العصر عندي قط. والحديث رواه البخاري، وفي رواية للبخاري قالت والذي ذهب به ما تركهما حتى لقي الله. وهو في المشكات المصابح للشيخ الألباني رحمه الله. Ici encore deux hadith, la même chose que Aïcha, il dit, le prophète, sallallahu alayhi wa sallam, quand il rentrait chez moi après l'asr, n'a jamais prié, il n'a jamais laissé deux rak'at après l'asr. Mais ça c'est, est-ce que Aïcha parle de tout le temps? Non. Quand il dit jamais, il parle de maman, que le prophète, il a prié les deux rak'at qu'il avait oubliés. Pas avant, avant il ne les priait pas. Alors Aïcha nous parle simplement, c'est-à-dire quand il dit « n'a jamais », c'est à partir de ce moment il n'a jamais laissé les deux rak'at. Et dans la yamine, quand il dit Aïcha, radiyallahu anhu, « le Rasoul sallallahu alayhi wa sallam, amru makhla, juge de rak'at, ba'da l'asr, minne qui kun anda, ou est-ce qu'il qadr y a daïman ?» La. Faqat, yani, abadan makhla, juge de rak'at, min dik nahar, li salla juge de rak'at, li kan nsahum, ou sallahum ba'da l'asr. وكتقول عائشة أن الرسول صلى الله عليه وسلم مات على هذا الشيء، يعني مات وهو يصلي ركعتين بعد صلاة العصر. عائشة يدي كل بروفيت صلى الله عليه وسلم il est mort en priant tout le temps ces deux ركعات. Et quand on dit tout le temps, c'est-à-dire de moment, à partir du moment qu'il a prié après l'asr, les deux ركعات qu'il avait oublié. Donc le dernier hadith ici, après on va voir la parole donc de Cheikh Al-Albani rahimahullah. عن عائشة رضي الله عنها قالت والذي ذهب به ما تركهما حتى لقي الله، وما لقي الله تعالى الله تعالى حتى تقل عن الصلاة، وكان يصلي كثيرا من صلاته قاعدا تعني الركعتين بعد العصر، وكان النبي صلى الله عليه وسلم يصليهما ولا يصليهما في المسجد مخافة أن يثقل عن أمته، وكان يحب ما يخفف عنهم. والحديث رواه البخاري. Dans ce hadith, Aïcha nous dit que le prophète sallallahu alayhi wa sallam, il priait les deux rak'at après l'asr chez elle à la maison. Et qu'il a continué à les prier même jusqu'à quand il était malade et qu'il est au stade quand le prophète sallallahu alayhi wa sallam va mourir, il le priait assis. Et il dit à Aïcha radiallahu anhu que le prophète ne les priait pas à la mosquée, il les priait toujours chez elle à la maison pour simplement pour ne pas, c'est-à-dire. Donner un fardeau en plus pour sa communauté, c'est-à-dire pour que les gens ne croient pas que c'est obligatoire, ou que les gens, c'est-à-dire que le prophète ne cherchait toujours la facilité pour sa communauté. Et le hadith a été rapporté par le Bukhari. Et dans le hadith l'akhir, on taqlu inshallah le hadith l'qawl n'ta'a al-Sheikh al-Albani rahimahullah. Wa in kan l'waqt qad wasal, lakin ghadi nkemmelu hadha al-madda inshallah bi'idhnillah. Alors ici, هنايا عائشة رضي الله عنها كتبين أن الرسول صلى الله عليه وسلم مات عليه الصلاة والسلام، وكان كيصلي جوج ركعات بعد صلاة العصر، ومني كان مريض وكبر كان كيصليهم جالسين، فقط أن عائشة كتقول ما كانش كيصليهم في المسجد، كان كيصليهم في البيت. الآن هنايا كلام تاع الشيخ الألباني رحمه الله، Ici, maintenant, on va ramener la parole de Cheikh Al-Albani concernant ce sujet, c'est-à-dire le sujet donc de rak'atayn, des deux rak'at surrogatoires de la prière de l'Asr après l'Asr. Cheikh Al-Albani, rahimahullah, dans Silsila Sahiha, on ne va pas parler maintenant donc les hadiths, on avait parlé tantôt, mais on va essayer de ramener quelques-uns que Cheikh Al-Albani, rahimahullah, il a rapporté lui-même. Dans Silsila Sahiha, tome 1, Silsila Sahiha, le juz al-awwal. عن علي أن النبي صلى الله عليه وسلم نهى عن الصلاة بعد العصر إلا والشمس مرتفعة. Donc le hadith qu'on a dit que Ali radiallahu anhu il a dit qu'on ne prie pas après l'asr sauf si le soleil est bien levé et n'est pas au stade de se coucher. أما غادي نعاود شي عاود الآخر لأن هضرنا على هذا الحديث قبل. كيقول الشيخ الألباني رحمه الله الشيخ الألباني il dit فإن هذا الحديث مقيد للأحاديث التي أشار إليها البيهقي الشيخ الألباني ديالوغ سو حديث السي سوف سي لو سولي إلي بيان لوفي سي تان حديث مقيد إلى إن تران دو فيغ أن تقييد بور لي زوطر أحاديث سي تادير إل بريسيزيون بور لي زوطر أحاديث كي يافي با دو تقييد سي تادير يافي إن انتردكسيون جينيرال بار كونت سو حديث إل بريسيزي بيان كون بو بري أبري العصر si le soleil n'est pas au stade de se coucher. التي أشار إليه البقي ولا صلاة بعد صلاة العصر حتى تغرب الشمس. Donc le fameux hadith où le prophète صلى الله عليه وسلم dit il n'y a pas de prière jusqu'au le soleil se couche. Mais dans ce hadith, il précise si le soleil il n'est pas au stade de se coucher, on peut prier. Il dit Cheikh Al-Albani rahimahullah فهذا مطلق يقيده حديث علي رضي الله عنه وإلى هذا أشار ابن حزم رحمه الله بقوله المتقدم وهذه الزيادة عد لا يجوز تركها ici الشيخ الألباني الديالوغ لأحاديث où il y a l'interdiction c'est une interdiction après l'Asr c'est une interdiction générale mais le hadith de Ali رضي الله عنه il ramène quelque chose en plus c'est-à-dire excepté si le soleil n'est pas au stade de se coucher. Et Cheikh Al-Albani, il dit, c'est pour ça, Cheikh Al-Albani, il dit, c'est pour ça, Ibn Hazm, dans son livre, le Muhalla, il dit ce plus-là, c'est-à-dire, illa wa shams murtafi'a, sauf si le soleil il est bien levé, il dit, c'est une ziyada qui a été rapportée par un adil, un compagnon, qu'on doit la prendre, on ne peut pas la laisser dire que ce hadith, on ne fait pas avec. Alors, pour faire avec les hadiths de l'interdiction et ce hadith, on ramasse entre ces deux hadiths comme quoi qu'il y a une interdiction après Salat al-Asr, excepté si le soleil il est bien levé. On ne parle pas maintenant des deux rak'at du surrogatoire, on en parlera après, Inch'Allah, bi'idhnillah. Idhn hanaya, Cheikh Al-Albani qui dit, idhn al-hadith li ja fiha an-nahy, la salat ba'da Salat al-Asr hatta taghrub shams, hada mutlaq. ولكن الحديث نتاع علي رضي الله عنه أن الرسول صلى الله عليه وسلم نهى عن صلاة بعد العصر إلا والشمس مرتفعة إذن هنا تقييد إذا كانت الشمس مرتفعة فيجوز الإنسان يصلي وينفل فلذلك يقول أن الشيخ الألباني يقول ابن حزم يقول في المحلى وهذه الزيادة أو هذه زيادة عدل لا يجوز تركها يقول أن هذه الزيادة يعني مروية من عادل وهو الصحابي علي رضي الله عنه فلا يمكن الإنسان يخلي الأحاديث هكذا باش نجمعوا بين أحاديث أن الأحاديث نتاع النهي هي مطلقة والحديث نتاع علي رضي الله عنه مقيدة لتلك الأحاديث لتلك الأحاديث كذلك كيقول الشيخ الألباني رحمه الله كان رسول الله صلى الله عليه وسلم يصلي ركعتين في دبر كل صلاة مكتوبة إلا الفجر والعصر قلت أي الألباني وهذا لا يخالف الحديث الأول إطلاقا لأنه إنما ينفي أن يكون النبي صلى الله عليه وسلم صلى الركعتين بعد صلاة العصر ici dans le hadith il dit comme quoi que le prophète صلى الله عليه وسلم il a toujours prié à chaque prière obligatoire une prière surrogatoire c'est-à-dire rataba excepté al-fajr et al-asr c'est-à-dire après l'asr et après la prière du matin Cheikh Al-Albani il dit il n'y a pas de contradiction entre ces deux hadiths car si lui, il n'a pas vu le prophète, sallallahu alayhi wa sallam, l'a fait. Effectivement, on sait que le prophète ne le faisait pas dans la première partie de sa vie, mais après, il le faisait. C'est là la différence qu'on doit faire très attention à ça. Et il dit que Aïcha radiallahu anha, innahu sallallahu alayhi wa sallam, dawama alayha ba'da dhalik. Et on voit bien qu'Aïcha radiallahu anha, il dit, il a continué à prier ses deux rak'at après donc ce jour-là qu'on avait parlé tantôt. C'est-à-dire que celui-là, ou ceux qui disent que le prophète ne priait pas après l'asr, c'est vrai. Le prophète ne priait pas après l'asr, mais une partie de sa vie. L'autre partie de sa vie, la fin, il priait après l'asr. Et il dit, Cheikh al-Albani, rahimahullah, وقالت عائشة إنه صلى الله عليه وسلم داوم عليه بعد ذلك فهذا يعارض حديث علي الثاني والجمع بينهما سهل فكل حدث بما علم. Il dit ici, on voit bien que c'est Ali, il dit que le prophète ne priait pas après l'asr. Et Aïcha, il dit qu'il priait, le prophète, il priait après l'asr. Chacun raconte ce qu'il avait vu. Ali, au départ, que le prophète sallallahu alayhi wa sallam ne priait pas après l'asr, mais Aïcha a vu le prophète sallallahu alayhi wa sallam prier après l'asr. Et chacun raconte ce qu'il a vu lui-même. C'est-à-dire, Aïcha, il a vu que le prophète l'a prié et qu'Ali ne l'a pas vu. On va voir après qu'Ali lui-même, il va commencer à prier aussi les deux rak'at après l'asr. إذن هنا يقول الشيخ الألباني رحمه الله أنه علي رضي الله عنه يقول بأن الرسول ما كانش يصلي يعني بعد صلاة الصبح أو بعد صلاة العصر، لكن عائشة تقول أن الرسول كان يصلي بعد صلاة العصر. يقول الشيخ الألباني رحمه الله هنا ما كان بالتناقض، كل واحد يروي اللي شاف. فعلي فعلا شاف أنه أو ما شافش الرسول صلى الله عليه وسلم يصلي بعد صلاة العصر، وهذا فعلا أن الرسول ما كان يصلي بعد صلاة العصر، ولكن هذا فقط في بداية نتاع الحياة ديالو. ولكن عائشة شافت أن الرسول صلى الله عليه وسلم كان يصلي بعد صلاة العصر، وحنا قلنا بأن الرسول صلى الله عليه وسلم عنده جوج حالات. في البداية ما كانش يصلي بعد صلاة العصر، لكن من بعد بدا يصلي بعد صلاة العصر. كيقول الشيخ الألباني رحمه الله، والركعتين اللي هما بعد العصر يعني السنة الراتبة نتاع صلاة العصر في سلسلة الأحاديث. ici الشيخ الألباني j'étais en train d'abréger parce que le temps il passe vite, j'essaie donc d'aller un peu plus vite. الشيخ الألباني رحمه الله dans سلسلة الأحاديث الصحيحة tome 6 il en parle donc des deux ركعات. il ramène le hadith عن إبراهيم بن محمد بن منتشر عن أبيه أنه كان يصلي بعد العصر ركعتين. ici un compagnon que lui-même il priait les deux ركعات après صلاة العصر. فقيل له فقال لو لم أصليهما إلا أني رأيت مسروقا يصليهما لكان ثقة، ولكني سألت عائشة فقالت كان لا يدع ركعتين قبل الفجر وركعتين بعد العصر. ici un autre compagnon il priait Ibn al-Muntashir rapporte sur son père comme quoi il priait les deux rak'at après l'asr. Et quand on lui a dit pourquoi tu fais ça, il dit j'ai posé la question à Aïcha radiallahu anha et il m'a dit que le prophète sallallahu alayhi wa sallam priait les deux rak'at ba'da salat al-asr. Que le prophète il priait les deux rak'at que tu pries là après l'asr. Idhan hana ya ya'ni Ibn al-Muntashir أنه باه كيروي على باه أنه كان كيصلي جوج ركعات بعد صلاة العصر. فمني قالوا له قال بأنه سقسيت عائشة رضي الله عنها وقالت لي بأنه كان الرسول صلى الله عليه وسلم ما كيخليش جوج ركعات قبل الفجر وجوج ركعات بعد العصر. الشيخ الألباني رحمه الله يديك له حديث اللي توتنتيك اللي توتنتيك اللي دون الإرواء دون توم دو et dans les autres livres de Cheikh Al-Albani Rahimahullah. Bon, ici je vais sauter les hadiths qu'on a cités tantôt que Cheikh Al-Albani Rahimahullah il en parle et je vais arriver simplement Inch'Allah, je m'excuse, j'étais en train d'abroger un petit peu, je ne savais pas que ça me prendrait tout ce temps là. Dans un autre hadith on a dit à Aïcha radiyallahu anha الشيخ الألباني دون سلسلة الصحيحة توم ست، عن إسحاق ابن رواهية دون مسند عائشة توم تغوى، عن المقدام بن شريح عن أبيه قال: سألت عائشة عن صلاة رسول الله صلى الله عليه وسلم كيف كان يصلي، فقالت: كان يصلي الهجير ثم يصلي بعدها ركعتين، ثم يصلي العصر ثم يصلي بعدها ركعتين. قلت: قد كان عمر يضرب عليهما وينهى عنهما. On a posé la question à Aïcha radiallahu anhu de ce hadith-là. Comment est la prière du prophète sallallahu alayhi wa sallam? Il est prière surrogatoire. Et Aïcha, il a dit que le prophète sallallahu alayhi wa sallam priait deux rak'at après l'asr. Et celui qui lui a posé la question, il a dit: mais Omar ibn Khattab, il frappait les gens. Il dit, c'est-à-dire que Omar ibn Khattab, quand il voyait quelqu'un prier après l'asr, il le frappait. Et il a interdit aux gens de prier après l'asr. Faqalat. Aïcha, il a dit, كان عمر رضي الله عنه يصليهما. Et Aïcha, il dit, mais le prophète Omar ibn Khattab lui-même, il priait les deux rak'at après l'asr. C'est-à-dire, Aïcha, il dit, Omar, oui, il frappait les gens qui priaient après l'asr, mais lui-même, il priait les deux rak'at après l'asr. إذن أنا يمنسك سوى عائشة رضي الله عنها عن الصلاة نتاع الرسول صلى الله عليه وسلم في النوافل أو الرواتب. عائشة قالت بأن الرسول صلى الله عليه وسلم كان كيصلي بعد العصر ركعتين، فقالوا لها بأن عمر بن الخطاب كان كيضرب الناس وكينها عنها. قالت: نعم، عمر بن الخطاب رضي الله عنه كان كيصلي حتى هو ديك جوج ركعات كينها الناس، ولكن هو كان كيصلي يعني الركعتين بعد صلاة العصر. وقد علم أن رسول الله صلى الله عليه وسلم كان يصليهما. يلديك عائشة يلديك عمر بن الخطاب il sait, il savait que le prophète il priait ces deux rak'at après العصر. ولكن قومك أهل اليمن قوم تغام. عائشة يلدي mais ton peuple de اليمن, c'est-à-dire les gens de اليمن, des gens des كناي, يصلون الظهر, ils priaient le الظهر, ثم يصلون ما بين الظهر والعصر. Et alors, il n'arrêtait pas de faire des surrogatoires, des prières nafila jusqu'au l'asr. Thumma yusalluna l'asr. Il prie l'asr. Thumma yusalluna ma bayna l'asr wal maghrib. Et alors, quand il prie l'asr, il continue à prier de l'asr jusqu'au maghrib. C'est-à-dire ces gens de l'Yaman qui Omar ibn Khattab frappé. Il leur interdisait de prier. Fadarabahum Omar. Et Aïcha dit, c'est pour ça qu'Omar les frappait. Waqad ahsan. Et il a bien fait de les frapper, car il continue à prier de l'asr jusqu'au coucher de soleil. Un autre hadith qui a été rapporté par Cheikh Al-Albani rahimahullah. Hnaya Aïcha radiallahu anha katqul bi annahu yani qalt lahadak li saqsaha an al-qawm dialk min ahl al-Yaman yani qawm tugham kan kay yani fihum al-ghulu kanu kayṣalli al-dhuhr wa kaybqaw yadiru an-nawafil hatta al-'asr thumma kaynudu yṣalli al-'asr ثم كيبداو ينفلوا من بعد العصر حتى الغروب الشمس. فلذلك تقول عائشة فضربهم عمر، فلذلك كان كيضربهم عمر وقد أحسن، وعمر اللي ضربهم دار فيهم مزيان. أن أوتر حديث دو عائشة رضي الله عنها أون بوزي لا كيستيون عن أبي عن المقدام ابن شريح عن أبيه قال: سألت عائشة عن الصلاة بعد العصر فقالت: صلي، إنما نهى رسول الله صلى الله عليه وسلم قومك أهل اليمن عن الصلاة إذا طلعت الشمس. On a posé la question à Aïcha رضي الله عنها, la prière surrogatoire après العصر. Et Aïcha dit, tu peux prier, car simplement le prophète صلى الله عليه وسلم il a interdit les gens de Yémen simplement quand le soleil se lève, il leur interdit, c'est-à-dire quand le soleil se lève mais quand il se couche aussi. Alors j'arrête simplement ici. La dernière, peut-être on parlera, que Cheikh Al-Albani rahimahullah, il dit, alors celui ou ceux qui veulent ressusciter cette prière, donc le surrogatoire, c'est une prière de Ratiba après Salat al-Asr, qu'il le fasse et qu'il ne fait pas attention à la majorité. Ça concerne pas la majorité, ça concerne la sunna du prophète sallallahu alayhi wa sallam. Si le prophète priait une prière surrogatoire après l'asr, les gens ahl sunna wal jama'a doivent faire la sunna du prophète sallallahu alayhi wa sallam. Alors j'arrête ici et je m'excuse d'avoir pris un peu le temps. J'ai essayé d'abréger la parole de Cheikh Albani, mais peut-être un jour je vais la lire complètement, Inch'Allah. طيب غادي نوقف هنايا وان كان اختصرت الكلام نتاع الشيخ الالباني رحمه الله ربما اجي في المناسبه اخرى وغادي نقرا الكلام ديالو كامل ان شاء الله باذن الله. سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. لي كيستيون كوم دابيتود سور لو سوجي اي ابري سامبلمون اون بروندري دي كيستيون ان دور دو سوجي. تفضل.